நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
அரசியல் ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் ஒரு சுதந்திர தேசமாக வேண்டுமென்ற முனைப்புடன் குர்திஸ் மக்கள் போராடி வருகிறார்கள். ஈராக்கிய குர்திஸ் மக்கள் கடந்த மாதம் செப்டம்பர் 25 ஒரு மக்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு 92.73% சுதந்திர குர்திஸ்தான் என்ற நாடு உருவாகுவதற்கு ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நான் பைண்டிங் வாக்கெடுப்பு சட்ட மாற்றத்தை கொண்டு வராது என்றாலும் ஒரு பிராந்திய மக்கள் அமோகமாக வரவேற்று அதன் அண்டை நாடுகளின் பகைமையை சம்பாதித்துள்ளது. இதன் பின்னணி என்ன என்று தெரிய வேண்டுமாயின் முதலாவது உலகப்போர் முடிவடைந்த நாட்களுக்கு செல்ல வேண்டும். குர்திஸ் மக்களின் வரலாற்றையும் அவர்களது தற்போதைய நிலை, குறிப்பாக ஈராக்கில் வாழும் குர்திஸ் மக்களின் இந்த வாக்கெடுப்பு குறித்தும் த கமிட்டி ஆஃப் ஈராக்கி அகாடமிக்ஸ் இன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து என்ற அமைப்பின் தலைவராக கடமையாற்றும் சிட்னிவாழ் மருத்துவர் அஹ்மத் அல்ருபாய் மற்றும் SBS வானொலி குர்திஸ் ஒலிபரப்பின் நிறைவேற்று தயாரிப்பாளர் ரோசா ஜெர்மியன் ஆகியோரிடம் கேட்டறிந்து
கொண்டேன். Pico agreement between the British and French imperial powers at the time. They were promised a homeland, but then never became real. That's when modern Turkey, after the fall of Ottoman Empire, was also established.
முதலாவது உலகப் போரின் போது துருக்கிய ஒட்டோமான் ராஜ்யம் முன்னேறுவதை பல ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக எதிர்த்தன. ஒட்டோமான் ராஜ்யம் தோற்கடிக்கப்பட்டு நாட்டுக்கு நாடு அவர்கள் கைப்பற்றிய இடங்களை கூறு போட்டார்கள். அதன்போது குர்திஸ் மக்கள் செறிந்து வாழ்ந்த பகுதி பிரித்தானியாவின் கைகளில் ஒப்படைக்கப்படும் என்று 1920 ஆகஸ்ட் மாதம் ட்ரீட்டி ஆஃப் செவ்ரஸ் உடன்படிக்கையில் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கிடையில் துருக்கிய மக்களின் ஆதரவை திரட்டி முஸ்தபா கெமல் அட்டதுர்க் என்ற ராணுவ தளபதி சோர்ந்து போயிருந்த துருக்கிய ராணுவத்திற்கு மீண்டும் புத்துயிர் கொடுத்திருந்தார். செவ்ரே உடன்படிக்கை முற்றாக நடைமுறைப்படுத்தப்பட முன்னர் 1923 ஜூலை மாதம் ட்ரீட்டி ஆஃப் லொசான் என்று லொசான் உடன்படிக்கையை ஏற்படுத்தி துருக்கி, சிரியா, ஈரான், ஈராக் ஆகிய நாடுகள் உருவாகின. குர்திஸ்தான் மக்கள் சொந்த நாட்டை இழந்தார்கள். அவர்கள் நாட்டை நான்காக பிரித்தவர்கள் இந்த மக்களின் கலாச்சாரத்தையும் வாழும் முறையையும் அந்த நான்கு நாடுகளும் பாதுகாக்க எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை. Mindum, Rosa Jemian.
One thing that has been common has been denial of identity of the Kurdish people. In Turkey, for example, they would call them mountain Turks. So basically they would say they speak a different language because they're isolated, they've been in the mountains. In Iran, they face two problems. It's not just their ethnicity, but also because they're Sunni Kurds majority. So they are persecuted for being a different religion or sect of Islam, as well as their cultural and language rights have been also suppressed. In Iraq, under Saddam Hussein, about 500,000 were wiped out until late 80s. What was known as the systematic ethnic cleansing by the Ba'athist government of under Saddam Hussein, including the chemical bombardment of the Kurdish town of Halabja, which has been the icon of the genocide that was carried out by the government at the time of Iraq. And this was called the Anfal campaign.
துருக்கியின் பக்கம் சேர்க்கப்பட்ட குர்திஸ் மக்களை துருக்கியர்கள் மலைவாழ் துருக்கியர்கள் என்றும், ஈரானிய குர்திஸ் மக்கள் இஸ்லாமிய மதத்தின் வேறொரு பகுதியினர் என்றும் வெவ்வேறு வகைகளில் பாகுபாடு படுத்தப்பட்டாலும், ஈராக்கிய குர்திஸ் மக்கள் சதாம் ஹுசைன் ஆட்சியில் இன அழிப்பிற்கு உட்படுத்த பட்டதாக கூறும் ரோசா ஜெர்மியன், 1990 ஆரம்பித்த சதாம் ஹுசைனுக்கு எதிரான அமெரிக்க போரை தொடர்ந்து ஈராக்கிய குர்திஸ் மக்கள் 4 மாநிலங்களை சுயாதீனமாக ஆள முடிந்தது என்கிறார். 2003 முதல் குர்திஸ் மக்களின் பிராந்தியம் மாநில ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். ஆனால் சதாம் ஹுசைன் நடத்திய இன அழிப்பில் அழிந்த குர்திஸ் மக்கள் வாழ்ந்த இடங்களில் அரபு பின்னணி கொண்ட ஈராக்கியர்கள் குடியேற்றப்பட்டதாகவும் கூறுகிறார் ரோசா ஜெமியன்.
It's four provinces that have been under the Kurdish control since 1991 after the first Gulf War. So Kurds have had control over those borders for, you know, over 26 years now. But then in 2003, when Saddam Hussein was removed, the Iraqi constitution, which was established in 2005, recognized the region as part of a federal Iraq called the Kurdistan region of Iraq. It has its own parliament. It has ruled that region and those provinces under a de facto government, and they have a semi-autonomous rule over those regions. regions, and there are disputed areas, which the Kurdish government refers to it as Kurdistani areas, that need to be normalized under the constitution of Iraq. Normalization could mean several things, but one of the things was because these areas were subject to ethnic cleansing, where the original population, mostly Kurdish people, were removed from those areas, and then Arabs were brought in to change the demographic of those areas, and they lie pretty much on the border of Kurdistan regional areas that are officially under the Kurdish control.
Saddam Hussein ஆட்சியில் பல கொடுமைகள் நடந்தன என்றும் அதற்கு ஈராக்கிய மக்கள் ஆதரவு வழங்கவில்லை என்றும் the committee of Iraqi academics in Australia New Zealand என்ற அமைப்பின் தலைவராக கடமையாற்றும் சிட்னி வாழ் மருத்துவர் அகமது அல் ருபாயி கூறுகிறார்.
We should differentiate between the dictatorship through all its faces, the racism through all its faces and practices, and the people. Saddam wasn't representing the Arab or Iraqi people when he was having that ugly dictatorship, which affected badly not only Kurdish Iraqis, but all other Iraqis there, from all sects, from all parts there. And Iraqis in general are not responsible for these crimes.
தற்போதைய ஈராக் ஒரு மதசார்பற்ற நாடு என்றும் அங்கு குர்திஸ் மக்கள் மட்டுமல்ல அனைத்து இனக்குழுக்களும் ஒன்றிணைந்து வாழ்கின்றனர் என்றும் குர்திஸ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை இருப்பதை தாம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் டாக்டர் அகமது அல் ருபாயி வலியுறுத்துகிறார்.
Look, let me tell you that I am a great supporter of the Kurdish rights for their own rights, even for the rights of having a national state. We secular Iraqis recognize the right of self-determination of all people and nations and their right to express their free will, including the formation of national states. But in a multi-constituent state like Iraq, we think that practicing this right should consider the rights of all constituents and the status of the best of interest of the state, Iraq state. Accordingly, we were always believing that the federal formula is the most appropriate form of practicing this right in the current status of Iraq and overall area circumstances.
இந்த மக்கள் வாக்கெடுப்பு 2003 ஆண்டிலிருந்து பேசப்பட்டு வருகிறது. தற்போதைய ஈராக்கிய அதிபர் ஃபுவாட் மசும் ஒரு குர்திஸ் இனத்தவர். குர்திஸ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக அப்போது குரல் கொடுத்தவர். அவர் ஈராக்கிய அதிபராக பொறுப்பேற்றிருந்தாலும் குர்திஸ் மக்களுக்கு அதிகம் செய்ய முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். சதாம் ஹுசைன் வீழ்ச்சிக்கு பின் ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டி எழுப்பலாம் என்று குர்திஸ் மக்கள் எண்ணியிருந்தாலும் அது செயற்படாமல் போனதால் தான் இந்த வாக்கெடுப்பை நடத்தினார்கள் என்று ரோசா ஜெமியன் கூறுகிறார்.
Kurdish President Masoud Barzani hinted and planned for this referendum since 2014. It was meant to be carried out many years ago, but they kept postponing it in 2003 when Saddam was toppled by the coalition forces. Kurds wanted to hold a referendum, but they were encouraged to go back to Baghdad and form a new Iraqi parliament, which they did. And now the Kurdish authorities claim that their try and will to build a new Iraq has failed. They cannot work together anymore because only faces have changed in Baghdad, but not policies. It has failed and they want peaceful divorce from Iraq.
ஆனால் இது நடத்தப்பட்ட நேரம்தான் பிழை என்று டாக்டர் அகமது அல் ருபாயி கூறுகிறார்.
Timing, about the timing of the referendum and about its unilateral initiative and arrangement when the Kurdish parties are part of the political system in general.
ஒரு தேசத்தில் சிறுபான்மை இனமாக இருப்பவர்கள் தமது சுய நிர்ணய உரிமையை எப்போது கேட்டாலும் அதற்கு இது நேரம் சரியல்ல என்றுதானே பெரும்பான்மை இனத்தவர்கள் கூறுவார்கள் என்று கேட்டதற்கு ஐஎஸ் அமைப்புடன் ஈராக்கிய மக்கள் இன்றும் போராடி வருகிறார்கள் என்றும் 3 மில்லியன் இராக்கியர்கள் இன்றும் தமது சொந்த இடங்களில் வாழ முடியாமல் உள்நாட்டிலேயே அகதிகளாக பட்டிருக்கிறார்கள் என்றும் ஒதுக்கீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை தொடர்ந்து அனைத்து ஈராக்கிய மக்களும் இன்னல் படுகிறார்கள் என்றும் 3 காரணங்களை முன்வைத்தார் டாக்டர் அகமது அல் ருபாயி.
First of all, Iraqis are still fighting against a great threat of terrorist Daesh, the ISIS, and busy with liberating the wide areas of the country captured by those terrorists. Two, there are more than 3 million displaced Iraqi people from the area captured by this terrorist group waiting to return to their homes with all the task of reconstructing the area and ensuring a safe return for them. The third cause for this inappropriate timing is that suffering of Iraqi citizens, including our Kurdish people, has been intensified, and the country is going through a refractory crisis under the sectarian and ethnic quota system.
IS படையினர் குர்திஸ் மக்கள் சரிந்து வாழும் இடங்களை கைப்பற்றிய போது அமெரிக்கர்கள் பயிற்றுவித்த ஈராக்கிய ராணுவம் அந்த இடங்களை விட்டு ஓடிவிட்டது என்றும், அந்த இடங்களில் குர்திஸ் மக்கள் ஆயுதமேந்தி போராடி ஐஎஸ் படையினரை விரட்டியது மட்டுமன்றி அந்த பிரதேசங்களில் ஐஎஸ் படையினர் மீண்டும் வராதபடி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ரோசா ஜேமியன் கூறுகிறார். ஆனால் அரேபியர்களுக்கும் குர்திஸ் மக்களுக்கும் இடையில் இடைவெளியை ஏற்படுத்துவது தவறு என்றும், அனைத்து ஈராக்கிய மக்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டும், அதன் மூலமே ஒரு தீர்வை காண முடியும் என்கிறார் டாக்டர் அஹமத் அல் ருபாய்.
We think it's a major mistake to escalate the spirit of hostility between Arab and Kurds and to inflame the atmosphere and to use language of threats by all parties. We think there is no alternative to dialogue, a national dialogue which involves all Iraqi forces that have a genuine interest in a stable and a secured Iraqi. Such a national and responsible dialogue to address concerns of all parties, all constituents, and resolving this crisis and all other crises within the framework of the constitution towards securing the interests of all people and Iraq as a country.
இந்த வாக்கெடுப்பையும் அதன் முடிவுகளையும் இஸ்ரேலிய பிரதமர் வரவேற்று பேசியிருக்கும் அதே வேளை, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், குர்திஸ் மக்கள் வாழும் ஈராக்கின் அண்டை நாடுகளான ஈரான், சிரியா மற்றும் துருக்கி கண்டனம் செய்துள்ளன. ஈராக்கிய அரசு குர்திஸ் மாநிலங்கள் மேல் பொருளாதார தடைகளை கொண்டு வரும் என சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்களே என்று கேட்டதற்கு, இதைப்போல பன்மடங்கு தடைகளை 70களிலிருந்து இந்த மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்றும், அவர்களது வாழ்வுரிமைக்காக அவர்கள் தொடர்ந்தும் போராடுவார்கள் என்று ரோசா ஜேமியன் கூறுகிறார்.
The region was completely isolated and under pressure of economic and security and all sorts of embargoes at the time. So they've been through worse, and they hope that, they still hope that this can't turn into what was like in the early 90s.
அடக்குமுறை, பாரபட்சம், ஒருமைப்படுத்தல், அரேபிய மயப்படுத்தல், நில எல்லைகளை மாற்றியமைத்தல், இன சுத்திகரிப்பு மற்றும் இன அழிப்பு போன்றவற்றை எதிர்கொண்டபடி குர்திஸ் மக்கள் ஒவ்வொரு பேரிழப்பிற்கும் பின்னரும் மீண்டெழுந்தார்கள் என்பதை வரலாறு சொல்லும். அவர்களது சுதந்திர வேட்கை ஓயவில்லை என்பதையே இந்த வாக்கெடுப்பு பறைசாற்றுகிறது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.